ஓம் சாந்தி. 28/5/2025. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நாடகத்தின் சக்கரம் முடிகின்றது. நீங்கள் இனிமையாகவும் அன்பானவருமாகி புதிய உலகிற்கு வர வேண்டும். அங்கே அனைவரும் அன்பாக இனிமையாக இருப்பார்கள். இங்கு உப்பு தண்ணீர் போன்று இருக்கின்றனர். கேள்வி: நீங்கள் மூன்று கண்கள் உடைய குழந்தைகள், எந்த ஞானத்தை புரிந்து கொண்டு மூன்று காலங்களையும் உணர்ந்தவராக ஆகிவிட்டீர்கள்? பதில்: உங்களுக்கு இப்பொழுது முழு உலகிற்கான வரலாறு, பூகோளத்தின் ஞானம் கிடைத்துவிட்டது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு, பூகோளத்தை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரம் எடுக்கின்றது என்ற ஞானத்தின் மூன்றாவது கண் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் இருக்கிறது. குழந்தைகளே, பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள் என தந்தை கூறுகிறார். தன்னை தான் அஷரீரி ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். பாடல்: ஹே மனிதனே, பொறுமையாக இரு. ஓம் சாந்தி. கல்ப கல்பமாக குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது. மேலும் குழந்தைகளும் புரிந்துள்ளனர். இப்பொழுது விரைவாக சத்தியுகம் வர வேண்டும். ஆக இந்த துக்கத்திலிருந்து விடுபடுவோம் என மனம் விரும்புகிறது. ஆனால் நாடகம் மிகவும் மெதுவாக நகர்ந்து செல்கிறது. மீதியுள்ள காலம் மிகவும் குறைவுதான் என தந்தை பொறுமையாக இருக்க அறிவுறுத்துகிறார். பெரிய மனிதர்களின் மூலமாக உலகம் மாற வேண்டும் என்ற சப்தமும் கேட்கும். போ மற்றும் யாரெல்லாம் பெரிய மனிதர்களோ அவர்களெல்லாம் உலகம் மாறக்கூடியது என்று கூறுகின்றனர். நல்லது. இல்லை என்றால் பிறகு அமைதி எப்படி ஏற்படும்? இந்த நேரம் அனைவரும் உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இனிமையாக அன்பானவராக ஆகின்றோம். அந்த பக்கத்தில் நாளுக்கு நாள் உப்பு தண்ணீராக ஆகிறார்கள். தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகளும் நடக்கிறது. இந்த நாடக சக்கரம் இப்பொழுது முடிகிறது. பழைய உலகம் முடிகிறது. புதிய உலகம் படைக்கப்படுகிறது. புதிய உலகம் பழையதாக, பழைய உலகம் புதியதாக மீண்டும் ஏற்படும். இதனை உலகத்தின் சக்கரம் என கூறப்படுகிறது. மீண்டும் சுழல்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பழைய உலகம் புதியதாகும் என சொல்ல முடியாது. குழந்தைகள், இதனை நல்ல முறையில் புரிந்துள்ளீர்கள். பக்தி முற்றிலும் தனிப்பட்டதாகும். ராவணனோடு பக்தியின் சம்பந்தம் இருக்கிறது. ஞானத்தின் சம்பந்தம் ராமரோடு இருக்கிறது. இதனை நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். ஹே பதீத பாவனரே, வாருங்கள், புதிய உலகத்தை உருவாக்குங்கள் என தந்தையை அழைக்கின்றனர். புதிய உலகத்தில் நிச்சயம் சுகம் இருக்கும். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என சிறிய மற்றும் பெரிய குழந்தைகள் அனைவரும் புரிந்துள்ளீர்கள். இந்த நாடகம் முடிகிறது. நாம் மீண்டும் சத்தியுகத்திற்கு செல்வோம். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வருவோம். சுயம் ஆத்மாவிற்கு தரிசனம் ஏற்படுகிறது. சிருஷ்டி சக்கரத்தின், அதாவது ஆத்மாவிற்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்துவிட்டது. இதைதான் த்ரிநேத்ரி என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் த்ரிநேத்ரியாக இருக்கின்றீர்கள். மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் ஸ்தூலமான கண்கள் மட்டுமே இருக்கிறது. ஞானக்கண் வேறு யாருக்கும் இல்லை. த்ரிநேத்ரி ஆவதன் மூலம் த்ரிகால தரிசி ஆகின்றீர்கள். ஏனென்றால் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது அல்லவா? ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு இன்னொரு ஷரீரம் எடுக்கிறது. சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கிறது. ஆத்மா அழியாதது. பெயருருவத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள் என தந்தை இப்பொழுது கூறுகிறார். தன்னை தான் அஷரீரி என புரிந்து கொள்ளுங்கள். தேகம் என புரிந்து கொள்ளாதீர்கள். நாம் அரை கல்பமாக பரமாத்மாவை நினைவு செய்து வந்தோம் என புரிந்துள்ளீர்கள். எப்பொழுது அதிகமாக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது அதிகமாக நினைவு செய்கின்றனர். இப்பொழுது எவ்வளவு துக்கம் இருக்கிறது? இதற்கு முன் இந்த அளவு துக்கம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து மற்றவர்கள் வந்த பிறகு ராஜாக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு பிரிந்து விட்டனர். சத்தியுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் மட்டுமே இருக்கும். இப்பொழுது நாம் சத்தியுகத்திலிருந்து கலியுகம் முடியும் வரையிலான வரலாறு பூகோளத்தை புரிந்திருக்கிறோம். சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது. அவ்வாறு ஒரே ஒரு ராஜ பரம்பரை வேறு யாரும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு இடையே பாருங்கள் எவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது. அங்கே முழு உலகமும் ஒருவரின் கையில் இருந்தது. இவ்வாறு சத்தியுகம் திரேதாயுகத்தில் மட்டுமே இருக்கும் இந்த எல்லையற்ற வரலாறு பூகோளம் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. வேறு எந்த சத்சங்கத்திலும் வரலாறு பூகோளம் என்ற வார்த்தையை கேட்க முடியாது. அங்கே ராமாயணம் மகாபாரதம் போன்ற விஷயங்களை மட்டுமே கேட்பார்கள். இங்கு அம்மாதிரியான விஷயங்கள் இல்லை. இங்கு முழு உலகின் வரலாறு பூகோளம் இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நம்முடையவர் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. தந்தைக்கு நன்றி. ஏனென்றால் அவர் மூலமாக முழு ஞானமும் கேட்கிறோம். முதலாவது ஆத்மாக்களின் மரம், இரண்டாவது மனிதர்களின் மரமாகும். மனிதர்களின் மரத்தின் உயரத்தில் இருப்பது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த பாட்டனார் பிரம்மா என்றே கூற முடியும். பிரம்மா மிகவும் முக்கியமானவர் என புரிந்தாலும் பிரம்மாவிற்கு பின்னால் எப்படிப்பட்ட வரலாறு பூகோளம் இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பிறகு சூட்சும உலகத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். மனிதர்களே பரிஷ்டாவாக ஆகின்றனர், எனவே சூட்சும வத்தனம் காட்டப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஆத்மாக்கள் ஷரீரத்தோடு சூக்ஷ்ம வதனத்திற்கு செல்ல முடியாது. எப்படி செல்ல முடியும்? அதனை மூன்றாவது கண்ணால் பார்ப்பதே திவ்ய திருஷ்டி மற்றும் தியானத்தினால் பார்ப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் தியானத்தின் மூலம் பிரம்மா விஷ்ணு சங்கரை பார்க்க முடியும். சங்கர் கண்களை திறப்பதனால் விநாசம் ஏற்படுவதாக காட்டியுள்ளனர். இதன் மூலம் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. விநாசம் என்பது நாடகப்படிதான் நடக்கும் என இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விடுவார்கள். மற்றபடி சங்கரர் என்ன செய்வார்? நாடகப்படி இவ்வாறு பெயர் வைத்துள்ளனர், எனவே புரிய வைக்கப்படுகிறது. பிரம்மா விஷ்ணு சங்கர் என்று மூன்று பேர் இருக்கிறார்கள். படைத்தலுக்காக பிரம்மா, பாலனைக்காக விஷ்ணு, அழிவிற்காக சங்கரரை வைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த நாடகம் நிச்சயிக்கப்பட்டது. சங்கரருக்கான பங்கு எதுவும் இல்லை. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கான பங்கு முழு கல்பத்திலும் இருக்கிறது. பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எனப்படுகிறது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவிற்கும் 84 பிறவிகள் முடிகின்றது. சங்கர் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டவர், எனவே சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கிவிட்டனர். நடைமுறையில் சிவனுக்கு அதிகமான பாகம் இருக்கிறது. அவர் படிப்பிக்கின்றார் பகவானை ஞானக்கடல் என கூறப்படுகிறது. அவர் ஒருவேளை பிரேரணை மூலம் காரியம் செய்தால் உலக சக்கரத்தின் ஞானத்தை எப்படி கொடுக்க முடியும்? எனவே தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளே தூண்டுதலுக்கான விஷயம் இல்லை, தந்தை நேரில் வரவேண்டியுள்ளது. குழந்தைகளே என்னிடம் உலக சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது என தந்தை கூறுகிறார். எனக்கு இந்த பாகம் கிடைத்திருக்கிறது, எனவே என்னை ஞானக்கடல் என கூறுகின்றனர். அவர் நமக்கு கிடைத்த பிறகுதான் ஞானம் என்பது என்னவென்று தெரியும். அவர் கிடைக்கவில்லை என்றால் ஞானத்தின் பொருளை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஈஸ்வரர் பிரேரணை செய்வதாக இதற்கு முன் நீங்களும் கூறி வந்தீர்கள். அவர் அனைத்தையும் அறிந்தவர். நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அதனை ஈஸ்வரர் பார்க்கிறார் என கூறினோம். இந்த வேலையெல்லாம் நான் செய்வது இல்லை என பாபா கூறுகிறார். யார் எவ்வாறு கர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் தானாகவே அதற்கான தண்டனையை அனுபவிக்கிறார்கள். நான் யாருக்கும் தண்டனை தருவது இல்லை. தூண்டுதல் மூலமாகவும் தண்டனை தருவது இல்லை. நான் தூண்டுதல் மூலம் செய்தால் நான் தண்டனை தருவது போல் ஆகிவிடும். யாரையாவது அழிப்பதற்கு தூண்டுதல் கொடுப்பதும் தோஷமாகும். அவ்வாறு செய்ய வைப்பவரும் மாட்டிக்கொள்வார்கள். சங்கர் தூண்டுதலை கொடுத்தால் அவரும் மாட்டிக்கொள்வார். நான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவர் என தந்தை கூறுகிறார். பாபா, நீங்கள் வந்து எங்களது துக்கத்தை போக்குங்கள் என்று மகிமை செய்கிறீர்கள். நானா துக்கம் தருகிறேன்? இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! இங்கு நேரடியாக அனுபவம் ஏற்படுகிறது. பாபா நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இதைதான் திருவிழா என கூறப்படுகிறது. கிளை நிலையங்களுக்கு நீங்கள் செல்வதானால் ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறுவது இல்லை. ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இங்குதான் ஏற்படுகிறது. இங்கு மேளா நடைபெறுகிறது என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தை குழந்தைகளுக்கு மத்தியில் வருகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் இங்கு உள்ளனர். தந்தை வந்திருக்கிறார் என ஆத்மாதான் நினைவு செய்கிறது. இது மிகவும் நல்ல மேளாவாகும். தந்தை வந்து அனைவரையும் ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை செய்கிறார். இந்த மேளா மிகவும் நன்றாக இருக்கிறது அல்லவா? இதன் மூலம் மனிதர்கள் தங்க புத்தியாக ஆகிறார்கள். அந்த மேளாவுக்கு சென்று மனிதர்கள் அழுக்காகி விடுகிறார்கள், செல்வத்தை வீணாக்குகிறார்கள். ஆனாலும் எதுவும் கிடைப்பது இல்லை. அதனை மாயாவி அசுர மேளா என கூறப்படுகிறது. இதுவே ஈஸ்வரிய மேளாவாகும். இரவு பகலுக்கான வேறுபாடு இருக்கிறது. நீங்களும் அசுர மேளாவில் இருந்தீர்கள், இப்பொழுது ஈஸ்வரிய மேளாவில் இருக்கிறீர்கள். பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். அனைவரும் அறிந்துவிட்டால் எவ்வளவு கூட்டம் வந்து சேரும் என தெரியாது. இவ்வளவு பேர் இருப்பதற்கு கட்டிடங்கள் எங்கிருந்து கொண்டு வர முடியும்? ஆஹா பிரபுவே, உங்களுடைய லீலை என கடைசியில் பாடுவார்கள். எப்படிப்பட்ட லீலை? உலகத்தை மாற்றும் லீலை. இதுதான் மிகப்பெரிய லீலையாகும். பழைய உலகம் முடியும் முன்பாக புது உலகத்தின் படைத்தல் ஏற்பட வேண்டும். எனவே எப்பொழுதும் யாருக்கு புரிய வைத்தாலும் முதலில் படைத்தல், விநாசம், பிறகு பாலனை என கூற வேண்டும். எப்பொழுது படைத்தல் முடிகிறதோ அதன் பிறகு விநாசம் ஆரம்பமாகி பிறகு பாலனை ஏற்படும். நாம் சுயதரிசன சக்கரத்தை சுற்றும் பிராமணர்கள் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. பிறகு நாம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவோம். தேவதைகளின் ராஜ்யம் எங்கு சென்றது என யாருக்கும் தெரியாது. பெயர் அடையாளமே மறைந்து விட்டது. தேவதை என்பதற்கு பதிலாக தன்னை ஹிந்து என்று கூறுகின்றனர். இந்துஸ்தானில் வசிப்பதனால் ஹிந்து என்கின்றனர். லக்ஷ்மி நாராயணரை அவ்வாறு கூறமாட்டார்கள். அவர்களை தேவதைகள் என கூறுவார்கள். ஆக இந்த மேளாவில் நீங்கள் நாடகப்படி வந்துள்ளீர்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. படிப்படியாக வளர்ச்சி பெறுகிறது. உங்களுடைய நடிப்பு இப்பொழுது மீண்டும் நடப்பது, கல்பத்திற்கு பிறகும் நடக்கும். இந்த கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். பிறகு ராவண ராஜ்யத்தில் அசுர பாலனை ஏற்படும். நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரிய குழந்தைகள், பிறகு தெய்வீக குழந்தைகளாக, பிறகு சத்திரியராக ஆவீர்கள். நீங்கள் அபவித்ர குடும்ப சூழ்நிலையில் வந்தீர்கள், பிறகு தூய்மையான குடும்ப சூழ்நிலையுடையவராக ஆவீர்கள். இவர்களும் கூட தெய்வீக குணங்களுடைய மனிதர்கள் அல்லவா? மற்றபடி அதிகமான கைகளை காட்டியுள்ளனர். விஷ்ணு என்பவர் யார் என யாரும் சொல்ல முடியாது. மகாலட்சுமிக்கும் பூஜை செய்கிறார்கள். ஜகத்தம்பாவிடமிருந்து ஒரு பொழுதும் செல்வத்தை கேட்பது இல்லை. செல்வம் அதிகமாக கிடைத்தால், லக்ஷ்மிக்கு பூஜை செய்தால் அவர் பொக்கிஷத்தை நிறைத்து விட்டார் என்று கூறுகிறார்கள். இங்கு நீங்கள் ஜெகதம்பாவிடமிருந்து பரமபிதா பரமாத்ம சிவன் மூலமாக பெறுகிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் பாப்தாதாவை விட அதிர்ஷ்டசாலிகள். ஜெகதம்பாவிற்கு எவ்வளவு மேலான் நடக்கிறது பாருங்கள். பிரம்மாவிற்கு அந்த அளவிற்கு இல்லை. பிரம்மாவை ஒரு இடத்தில் அமர்த்தி விட்டார்கள். அஜ்மீரில் பெரிய கோவில் இருக்கிறது. தேவிகளுக்கு அதிகமான கோவில்கள் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த நேரம் உங்களுக்கு அதிகமான புகழ் இருக்கிறது. நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள். உங்களுக்கு அதிகமான பூஜையும் நடக்கிறது. நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஜெகதம்பாவை ஒரு பொழுதும் சர்வ வியாபி என கூற மாட்டார்கள். உங்களுக்கு மகிமை ஏற்படுகிறது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் சர்வ வியாபி என கூறுவது இல்லை. என்னை தான் அணுவிலும் இருப்பதாக கூறுகின்றனர். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள். உங்களுடைய புகழை நான் எவ்வளவு அதிகப்படுத்துகிறேன். பாரத மாதாவிற்கு வணக்கம் என்று கூறுகிறார்கள் அல்லவா. பாரத மாதா நீங்கள் தான் அல்லவா. தற்சமயம் இந்த பூமியை அவ்வாறு கூற முடியாது. பூமி உட்பட அனைத்தும் தமோ பிரதானமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருக்கும். எனவே தேவதைகள் தூய்மையற்ற உலகத்தில் கால் வைப்பது இல்லை. பூமி சதோ பிரதானமாகும் பொழுது அவர்கள் வருவார்கள். இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து தந்தையை நினைவு செய்வதால் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். இதை கவனத்தில் வைக்க வேண்டும். நினைவு செய்வதால் பாவங்கள் அழியும். ஸ்ரீமத் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. சத்தியுகத்தில் உங்களுடைய ஆத்மா சுத்தமான தங்கம் போல ஆவதால் ஷரீரமும் சுத்தமானதாக கிடைக்கும். தங்கத்தில் அழுக்கு படிந்தால் அதனால் செய்யப்படும் ஆபரணங்களும் அவ்வாறுதான் இருக்கும். ஆத்மா பொய்யான நிலையை அடைந்ததால் ஷரீரமும் பொய்யானதாகிவிட்டது. அழுக்கு படிந்தால் தங்கத்தின் மதிப்பு குறையும். உங்களுக்கும் இப்பொழுது மதிப்பு என்பதே இல்லை. முதலில் நீங்கள் உலகின் எஜமானராக 24 கேரட் தங்கத்தை போன்று இருந்தீர்கள். இப்பொழுது 9 கேரட் ஆகிவிட்டீர்கள். இவ்வாறு தந்தை குழந்தையோடு உரையாடல் செய்கிறார். குழந்தைகளை மகிழ்ச்சி படுத்துகிறார். நீங்கள் இதனை கேட்டு மாறுகின்றீர்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். அங்கு வைரம் ரத்தினங்கள் நிறைந்த மாளிகைகள் இருக்கும். சொர்க்கம் என்றால் வேறு என்ன சொல்வது. அங்கிருக்கும் பழச்சாறுகளை நீங்கள் பருகி வந்தீர்கள். அங்கே பழங்கள் மிக பெரியதாக இருக்கும். இங்கு அவ்வாறு கிடைக்காது. சூக்ஷ்ம வதனத்தில் இவ்வாறான பொருட்கள் ஒன்றுமில்லை. நீங்கள் இப்பொழுது அங்கே சொர்க்கத்தில் செயல்முறையில் செல்வீர்கள். இதுதான் ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கான சந்திப்பு. இதன் மூலம் நீங்கள் உன்னத நிலையை அடைகிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் இங்கு வந்து மிகவும் ஓய்வாக இருக்கிறீர்கள். வீடு, தொழில் பற்றிய எந்த கவலையும் இல்லை. இங்கு உங்களுக்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அங்கே இருக்கும் பொழுது வீடு, தொழில் பற்றிய நினைவு வரும். இங்கு அவ்வாறான விஷயம் ஒன்றுமில்லை. இரவில் 2 மணிக்கு எழுந்த அமருங்கள். சென்டருக்கு இந்த நேரத்திற்கு செல்ல முடியாது. இங்கு சகஜமாக இருக்கிறது. வேறு எந்த நினைவும் இல்லாமல் சிவ பாபாவின் நினைவில் அமருங்கள். இங்கு உங்களுக்கு உதவியும் கிடைக்கிறது. விரைவாக உறங்கி விரைவாக எழுந்து 3 மணி முதல் 5 மணி வரை அமருங்கள். பாபாவும் வருவார். குழந்தைகளும் மகிழ்ச்சி அடைவார்கள். யோகத்தை பாபா கற்றுத் தருகிறார். இவரும் கூட கற்றுக்கொள்கிறார். ஆக பாப் தாதா இருவரும் வருவார்கள். இங்கு யோகத்தில் அமர்வதற்கும் அங்கே செய்வதற்கும் வித்தியாசம் தெரியும். இங்கு வேறு எந்த நினைவும் ஏற்படாது. இதில் அதிகமாக லாபம் இருக்கிறது. இங்கு நன்றாக யோகா ஏற்படும் என பாபா அறிவுரை தருகிறார். இப்பொழுது குழந்தைகள் எழுதுகின்றார்களா? இப்பொழுது குழந்தைகள் எழுகின்றார்களா என்று பார்க்க வேண்டும். சிலருக்கு அதிகாலையில் எழக்கூடிய பழக்கம் இருக்கிறது. உங்களுடைய துறவரம் 5 விகாரங்கள் மீதும் வைராகியம் முழு பழைய உலகத்தின் மீதும் இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது. இப்பொழுது உலகம் மாறக்கூடிய லீலை நடக்கிறது. எனவே தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இனிமையானவராக அன்பானவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அதிகாலையில் எழுந்து ஒரு தந்தையின் நினைவில் அமர வேண்டும். அந்த நேரத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. பழைய உலகத்தில் எல்லையற்ற வைராகியம் உடையவராகி 5 விகாரங்களை சந்நியாசம் செய்ய வேண்டும். வரதானம் எல்லையற்ற மனநிலையில் நிலைத்திருந்து சேவையின் பற்றுதலில் இருந்து விலகிய அன்பான உலக சேவாதாரி ஆகுக. விளக்கம்: உலக சேவாதாரி என்றால் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்து இருப்பவர்கள். அத்தகைய சேவாதாரி சேவை செய்யும் பொழுது விலகிய மற்றும் பாபாவிற்கு அன்பானவராக இருப்பார்கள். சேவையின் பற்றுதலில் வருவது இல்லை. ஏனென்றால் சேவையின் பற்றுதலும் கூட தங்கத்தாலான சங்கிலியாகும். இந்த பந்தனம் எல்லையற்ற நிலையிலிருந்து எல்லைக்கு உட்பட்டதில் கொண்டு வந்துவிடும். எனவே தேகத்தின் நினைவிலிருந்து ஈஸ்வரிய சம்பந்தங்களில் இருந்து சேவைக்கான சாதனங்களின் பற்றுதலில் இருந்து விலகியவராக மற்றும் பாபாவிற்கு அன்பானவராக ஆகுங்கள். அப்பொழுது உலக சேவாதாரி என்ற வரதானம் கிடைத்துவிடும். மேலும் எப்பொழுதும் வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: வீண் சங்கல்பங்களை ஒரு வினாடியில் நிறுத்துவதற்கான உத்திகை செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிஞ்சை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையையும் கையாளுங்கள். உங்கள் அனைவரின் முதல் பிரவிற்த்தி தேகமாகும். அதன் பிறகு தேக சம்பந்தங்கள். ஆக முதல் விஷயம் தேகத்தின் ஒவ்வொரு கர்ம இந்திரியங்களையும் தூய்மையாக்க வேண்டும். எதுவரை தேகத்தின் பிரவிற்த்தியை தூய்மையாக ஆக்கவில்லையோ அதுவரை தேக சம்பந்தங்களின் தொடர்பு எல்லைக்கு உட்பட்டதாக இருந்தாலும் எல்லையற்றதாக இருந்தாலும் அதையும் தூய்மையாக ஆக்க முடியாது. எனவே முதலில் தனக்குத்தானே கேளுங்கள். தனது ஷரீர வடிவ வீட்டை, அதாவது சங்கல்பங்களை, புத்தியை, கண்களை மற்றும் வாயை ஆன்மீகமாக, அதாவது பவித்திரமாக ஆக்கிவிட்டீர்களா? அத்தகைய பவித்திரமான ஆத்மாக்கள் தான் மகான் ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.